ஆக தந்தாரத்தோட பிரபச்சாரப்பட அவரையும் தன்னிடத்திலே சேர்த்து கொண்டார். அதே போல பராசர பட்டருடைய பேரனான நடுவில் திருவீதி பிள்ள பட்டர், பட்டருக்கு பேரன் நடுவில் திருவீதி பிள்ள பட்டர். நாமெல்லாம் பட்டர் வம்சத்திலே பிறந்தோம். இவர் அப்புறம் அப்புறம் தள்ளித்தானே பிறந்திருக்கார். என்ன இவர் திருவடிகளிலே அவருக்கு பிராவண்யம் கிடையாது. பொறாமையோட தான் அந்த காலத்திலே தானும் இருந்திருக்கார். இருந்த காலத்துல இவர் பெருமையை தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கிறது அதுக்கு வரணும் இல்லையோ. அந்த சந்தர்ப்பம் வந்து வாய்த்தது. பின்பழகராம் பெருமாள் சீயரை அருகிலே அழைத்து கொண்டு அந்த ராஜாவனுடைய மன்னவனுடைய ராஜசபைக்கு போய் சேர்ந்திருக்கார். ஆறு இந்த நடுவில் திருவீதி பிள்ள பட்டர் நம்மள இடத்துல அபசாரப்பட்டு இருக்காரு. அந்த நடுவில் திருவீதி பிள்ள பட்டர் பின்பழகராம் பெருமாள் ஜீயர் அடைச்சிருந்து இந்த ராஜமன்னவனுடைய சபைக்கு போய் நிற்கிறார். ஸ்ரீராமாயணத்திலே கேட்கறதுக்கு ரொம்ப இச்சையா அந்த ராஜாவுக்கு. இவர் சொல்ல அவன் கேட்க, அவன் கேட்க இவர் சொல்ல, ஏதேதோ நடந்துட்டே இருந்தது. திடீர்னு இந்த ராஜா என்ன சொல்லிட்டான்னா, ராமன் வந்து பிறந்தது மனுஷனாக, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கா. பவான் நாராயணோ தேவஹா, ராமராவண யுத்தம் முடிந்து பிரம்மாதி தேவர்கள் ஆகாசத்துல வந்து நிக்கிறா. ஸ்ரீராமா நீ தான் நாராயணன், வந்த காரியம் அத்தனை முடிஞ்சுபடுது, புறப்படு, பரமதத்துக்கு போகலாம் விட்டார் பிரம்மா. இந்த பக்கத்துல பரமசிவனா இருந்தார். அவரை பார்த்து வால்மீகி சொன்னார், ஷடர்தனயனஹா ஸ்ரீமான். அடுத்து சிவனை கொண்டாடுகிறார் இங்க வால்மீகி பகவான். ஷடர்தனயனஹா ஸ்ரீமான், ஷட்டுன்னு ஆறு, அர்த்தன்னா ஆறுல பாதி மூணு, ஷடர்தனயனஹா முக்கணா, இது சிவன் சொல்லாமல் ஷடர்தனயனஹா. புதுசா அவர் பேர் கொடுத்தார் வால்மீகி அந்த இடத்துல. ஸ்ரீமான் என்ன ஸ்ரீமத்தம் பரமசிவனா இருக்குன்னு ஆசீர்பட்டார் கோவிந்தராஜ்யத்திலே. இது என்ன அவாழ்லாரையும் ஸ்ரீமான் கொண்டாட மாட்டாள் இந்த வைஷ்ணவாள்லாம், திடீர்னு என்ன பரமசிவனாருக்கு ரொம்ப பெரிய கொண்டாட்டமா இருக்கு. நம்ம சில பேர் விஷயம்டே இருப்பா, கிட்டக்கு வந்து அன்னைக்கு மட்டும் கொண்டாடிடா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இவன் எதுக்கு நம்மள கொண்டாட போறான், ஒரு நாள் நம்மள திரும்பியே பார்க்க மாட்டான். இவன் கிட்டக்கு வந்து சுவாமி எழுந்துருளுகான்னு சொன்னாலே போறோம், நம்ம திரும்பியே பார்க்காத இருக்கிறவன் ஒரு ஆசனத்தை போட்டு சுவாமி எழுந்துருளுகான்னு ஏதோ குண்டூசியான வச்சிருக்க போறான், குத்தத்தான் போறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பயந்து போட்டார் இந்த இடத்துல. இந்த வால்மீகி எதுக்காக ஷடர்தனாக ஸ்ரீமான்ங்கிறார், எதுக்கு கொண்டாடுறாருன்னு வியாக்கியானம் பண்ணார். எதுக்கு கொண்டாடும் தெரியுமா, கீழே பிரம்மா பார்த்து வந்த காரியம் முடிந்துடுத்து ராம ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா ஆர்த்தித்தோ மானுஷோ லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா, தேவர்கள் எல்லாரும் போய் பிரார்த்திக்க கீழே ராமனாக வந்து பிறந்தான். ஆத்மா கிருத்வாத்மானம் சதுர்விதம், தன்னையே நான்கு பேராக பிறப்பித்துக் கொண்டு ஸ்ரீராமாயண கதையத்தனை முடிச்சுட்டான். காரியம் அடுத்து திரும்பி மேல வந்துடும். இது பிரம்மா சொன்னது. இந்த பரமசிவனாருக்கு அது பிடிக்கல. ஏ நான்முகனே, நம்ம காரியம் அடுத்துன்னு உடனே இவரை நீர் மேல கூப்பிடுறீரே, அடுத்தவர் தாய் தந்தையர்களோட சேர வேண்டாமா, சீதையோட சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டாமா, அதற்குள்ள நீர் கூப்பிடுற தப்பு, அவன் அயோத்திக்கு போய் ராஜ்யம் ஆண்டு அப்புறம் வந்து சேருறாமா என்ன. பரமசிவனார் அவரை பார்த்து சொல்லியிருக்கார், இந்த நல்லெண்ணமான உவக்கு இருந்ததே ஸ்ரீமான் வால்மீகி, அதுக்கு தான் ஸ்ரீமான்னு பட்டம் கொடுத்திருக்கார். அந்த நல்லங்களோட இந்த பிரம்மாவுக்கு இல்லையோ இல்லையோ. ஆ ஷடர்தனா ஸ்ரீமான், ராமன் கடைசியாக பவான் நாராயணோ தேவஹானவர்கள் கொண்டாடின உடனே என்ன சொல்லியிருக்கா, ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்ன நாராயணனோ தேவனன்னோ கொண்டாட வேண்டாம், ஆத்மானம் மானுஷம் மன்னே என்னை ஒரு மனுஷனாகவே நினையுங்கள், ராமம் தசரதாத்மஜம் தயரதனுக்கு குமாரனாக நினைக்கணுமே தவிர இடத்துல என்ன தேவன் கூட நினைக்க வேண்டான்னுட்டான். தசரதாத்மஜம் தசரதனுக்கு குமாரன்னு ராமன் சொல்லிட்டான். அவனுக்கு எப்பவுமே அதுலதான் ஆசையம், தன்னை ராமன்னு சொல்லிக்கிறத விட சக்கரவர்த்தி திருமகன் தயரதற்கு குமாரன் என்ன சொல்லிக்கிறதால அவன் ஆசைப்படுறான். அதனாலதான் ஆழ்வாரும் போஷரத்தை என்ன சொல்லிட்டாருன்னா, தயரதற்கு மகன் தன்னையன்னி மத்திலேன் தஞ்சயமாகவேன்னு போஷரம். தயரதற்கு மகன்னா இதே போல கண்ணபுரமுன்னுடையானுக்கு அடியேங்கிறா போலதான் தயரதற்கு மகன். ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரிதான் சப்த பிரயோகம். அங்க அகார வாச்சியனுக்கு மகார வாச்சியன் அடிமை வித்தியாசம். இங்க மகார வாச்சியனுக்கு அகார வாச்சியன் அடிமை. மாங்கிறது தசரதனும் இல்லையா, ஆங்கிறது பகவான்னா, மாவுக்கா இப்படி அடங்கியிருக்கு, ஆனா ஆவுக்கு மா அடங்கியிருக்கா இல்லையான்னு தெரியாது. இங்கதான் உண்மை தெரியறது. அகாரத்துக்கு மகாரம் எங்க அடிக்கிறது அடங்கியிருக்குன்னு தேடினாத்தான் கிடைக்கும். ஆனா மகாரமான தசரதனுக்கு அகாரமான ராமன் நன்னு அடங்கித்தான் தானு பேசியிருக்கான். தயரதற்கு மகன் தான் தானு. அதே போல ராமம் தசரதாத்மஜம் தசரதனுக்கு ஆத்மஜன் குமாரனா என்ன நினைக்கணுமே தவிர என்ன ஒரு நாளும் தேவதேவனாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ராமன் சொல்லியிருக்கான். ராஜா இதை குறிச்சு வச்சுட்டான். அடுத்து சொன்னா, இந்த ஜட்டாய் மகாராஜருக்கு போய் சம்ஸ்காரத்தை எல்லாம் பண்ண உடனே மயாத்வம் சமனுஜாத்தா கச்சலோகான் அனுத்தமான், ஏ ஜட்டாயு நான் சொல்லுகிறேன் நேர நீர் மோட்சத்துக்கு போகலாம், கொடுத்துட்டா மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டார் ஜட்டாயு. ராஜா அதையும் குறிச்சு வச்சுனான். இப்ப கேட்டா இந்த வந்திருந்த பெரிய நடுவில் திருவீதி பட்டரை பார்த்து, ஏ சுவாமி என்ன ஆத்மானம் மானுஷம் மன்னேன்னு ஒரு இடத்துல சொல்றான், ஜட்டாய பார்த்து மோட்சத்துக்கு போன்னு சொல்றான், மனுஷன் மோட்சம் கொடுப்பனா, இது எப்படி சொல்லுன்னு சொல்லணும்னு கேள்வி கேட்டா இந்த நடுவில் திருவீதி பிள்ள பட்டரை பார்த்து. அடுத்து ஏதோ ராஜ்ய காரியம் இருந்தபடியாலே ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு வச்சுக்கோங்க, நான் இந்த போயிட்டு வரேன்ட்டு ராஜா போயிருக்கான். இவர் விழித்து போனார், என்ன சமாதானம் சொல்றதுங்கிறது தெரியல. இவர் ராமன் மனுஷனா பிறந்துட்டான், மனுஷன் மனுஷனா நடந்துக்கணுமே தவிர திடீர்னு தேவதேவனா நடந்துக்க முடியாது. நடந்துட்டா கடைசி பட்சம் தேவதேவன் என்ன சொல்லாதேன்னு சொல்லாம இருந்துக்கணும். அதையும் சொல்லிட்டான், என்ன தேவதேவன் சொல்லாதே மனுஷன். ஆனா நடந்துட்டது மனுஷனை போல இல்ல. இது எதுனாலேன்னு இவருக்கு புரியல. இந்த பக்கத்துல பின்பழகராம் பெருமாள் ஜி இருந்தாரோ இல்லையா, அவரை பார்த்து கேட்டார், என்ன பண்றது, இனிமே நம்முடைய அகங்காரத்தை பார்த்து பிரயோஜனம் இல்ல, நம்ம பேரை பார்த்து பிரயோஜனம் இல்லையன்னு கேட்டார். இதை நம்பிள்ளை எப்படி நிர்வகித்து போருவர், இவர் கேட்டிருக்காரு. அவரை பார்த்து இந்த ஜிஎஸ்வாமி நம்பிள்ளை இடத்துல காலக்ஷேபம் பண்ணவரும் இல்லையா, இந்த அர்த்தத்தை உங்க நம்பிள்ளை எப்படி காலக்ஷேபத்துல சொல்லுவர் என்று இவர் கேட்ட உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சமாதானம் சொல்லியிருக்கார். சத்தியன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவாக குருவன் சிஸ்ரூஷையா ராமஹா. ராமன் ஒருத்தொருத்தரை ஒன்னொன்னைக்கு ஒன்னு ஜெயிக்கிறான். சத்தியன லோகான் ஜெயதி, சத்தியத்தாலே உலகத்தையே ஜெயிக்கிறான். தீனான் தானேன ராகவாக, தீனர்களாக இருப்பவர்களை தன் தானத்தாலே ஜெயிக்கிறான். குருக்களை சுஷ்ரூஷ பண்ணி ஜெயிக்கிறான். விரோதிகளை தன் வீரத்தாலே ஜெயிக்கிறான். ஒருத்தொருத்தன ராமன் ஒன்னொன்னத்தாலே ஜெயிக்கிறான். வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம். இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சத்தியன லோகான் ஜெயதின்னு சொல்லி நிறுத்தினார். இவர் வித்வான் தானே, இப்போ என்ன சொல்றாருங்கிறது இவருக்கு புரிஞ்சுபடுது. புரிஞ்ச உடனே அதுக்குள்ள ராஜா வந்து சேர்ந்துட்டான். அவனை பார்த்து சொன்னாரா, ராஜன் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ராமன் மனுஷன் தான், அவன் தேவதேவன் அண்ணு, ஆனா தன்னுடைய சத்திய வாக்கியத்தால உலகத்தையே ஜெயிச்சு வச்சிருக்கானோ இல்லையோ, இந்த உலகத்தை ஜெயித்தான்னா தன் சத்தியத்தால அந்த உலகத்தையும் ஜெயிச்சான்னு தான் அர்த்தம். எப்ப அந்த உலகத்தை ஜெயித்திருக்கானோ தன் சத்திய வாக்கியத்தாலேயே அந்த உலகத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் ராமனிடத்துல இருந்திருக்கு என்றுதான் வால்மீகி பகவானுடைய அபிப்பிராயம். இவர் சொல்ல போர் ஆனந்தப்பட்டானாம் ராஜா, ஓ சத்தியத்தினால இரண்டு உலகத்தையும் ஜெயிக்க முடியுமா, உண்மைதானே, அப்படித்தானே வால்மீகி ராமாயணத்திலையும் சொல்லியிருக்கார். அந்த உலகத்தை ஜெயிச்சுட்டானா அப்ப அது இவனுக்கு சொத்து தானே, இந்த சொத்தை எடுத்து யார் இடத்துல கொடுத்தா ஆறு கேட்க முடியும். அதனாலதான் சத்தியன லோகாஞ்சயத்தி தீனான் தானிய ராகவா குருன் சுஷ்ரூஷையா ராமஹா. அடுத்து யுதிசாஸ்திரமான் சஸ்திரத்தாலதான் சத்ருக்கள் அத்தனை பேரையும் போர் முகத்திலே ஜெயிக்கிறான் ராமன். அர்த்தத்தை தான் நம்பிள்ள சொல்லுவர்னு இவர் கோடி காட்ட சொல்லி பேர் அவர் வாங்கிட்டு போட்டார். அப்பப்போ உலகத்தில் நடக்கும், யாரோத்தர் சொன்ன அர்த்தமா இருக்கான், இந்த கதை யாரோ எழுதியிருப்பா, ஆனா முன்னாடி இவன் மட்டும் அந்த கதையை எடுத்துட்டு தம் பேரை போட்டு இதுதான் முழுதுன்னு சொல்லப்பட்டானா, இது அவனுதாகவே உலகம் அத்தனையும் கொண்டாட ஆரம்பிச்சிருப்போம். கடைசியில சொன்னவர் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துருப்பார், அவருக்கு எந்த பேரும் கிடைக்க போறது இல்ல. இப்ப நிறைய சொத்தை கொடுத்தானோ இல்ல ராஜா, இந்த சொத்தத்தனையும் பின்படகிறான் பெருமாள் சீரடத்திலே சமர்ப்பித்து அப்பச்சாரப்பட்டோம், இது உமக்கு தான் தகுன்னு சொல்லியிருக்கார். ஜிஎஸ்வாமி சொல்லிட்டார், இது நம்முடைய ஆச்சாரியன் சாதித்த 10,000-18,000 crore அர்த்தங்களுக்குள்ளே தெளித்த ஒரு திவளை. இந்த திவளை கேநீர் இப்படி ஆழங்கால் பட்டிருந்தால் அவர் காலக்ஷேபத்தில் அன்வைத்தால் உமக்கு எவ்வளவு பேரு கிடைக்கும், அது புரியாமல் அவச்சாரப்பட்டீரே என்று சொல்ல அங்கேயே துறந்து சகலத்தையும் நேர நம்பிள்ளையினுடைய திருவடி தாமரைகளை அடைந்து உஜீவனத்தையும் பெற்றார்ங்கிற சம்பிரதாயம். ஆ நடுவில் திருவீதி பிள்ளைப்பட்டர் அவரும் ஆழங்கால் பட்டு வந்து சேர்ந்திருக்கார். முதல்ல அபச்சாரப்பட்டவர் துன்புகழ் கந்தாடை தோழப்பர் அவரும் அபச்சாரப்பட்டவர் வந்து சேர்ந்திருக்கார். இதுக்கு தான் தானு வியாக்கியானம் பண்ணிருக்கார். பிள்ளலோகம் ஜீயர் சுவாமி உபதேச ரத்ன மாலைக்கு வியாக்கியானம் பண்றது என்ன சாதித்தார்னா, பட்டர் வம்சத்திலவர்களும் அப்படின்னு கூட சொல்லல, கூரத்தில் உள்ளவர்களும் கூர வம்சத்திலவர்களும் அவதானே பட்டருடைய வம்சத்தவர்கள் கூரத்தாழ்வானுடைய குமாரர், அதனால கூரத்திலே வம்சத்தவர்களும் வாதூல குலத்தவர்களுமாகவும் ஆசிரியத்த நம்பிள்ளையனுடைய திருவடிகளிலே அவருக்கு இருக்கிற வைபவம் இப்படிங்கறதான் இங்க வியாக்கியானத்துல இருக்கு. இந்த ரெண்டு பேரும் மிகுந்த பெரிய குலத்திலே பிறந்தவர்கள். இந்த ஹாரித்து குலம் வாதூல குலம் இந்த ரெண்டுமே ரெண்டு தூண் சம்பிரதாயத்துக்கு, அந்த ரெண்டு தூணுமே நம்பிள்ளையனுடைய திருவடிகள் ஆசிரியத்ததுன்னா இவர் லோகாச்சாரியர்ங்கிற திருநாமத்தோடு வழங்குவது சொல்ல தட்டில்லை என்பதுதான் தானு ஜிஎஸ்வாமி வியாக்கியானத்துல காட்டியிருக்கார். பிள்ளலோகன் ஜிஎஸ்வாமி ஹாரித்து குலம் வாதூல குலம் முதலியாண்டானுடைய குலம் குரத்தாழ்வானுடைய குலம் இந்த ரெண்டு குலத்திலவர்களே நம்பிள்ளையனுடைய திருவடிகளில் தான் ஆசிரியத்து போந்திருக்கிறார்களாம். திருவள்ளர பெருமாளை ஒரு தர சேவித்து முடித்து திரும்பி ஆற்றோட்டமா வந்துருக்கார் காவேரியில. வெள்ள பெரிய பெரிய தாழி வச்சிருப்பான், தாழி தாழியா அதுலதானே அந்த நாள்லாம் படக போல வருவார்கள். அதுல இவா வந்துருக்கச்சே அபாரமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட யாரான ஒருத்தர் இந்த கும்பல்ல இருந்து கீழே இறக்கி விட்டாத்தான் இந்த தாழி தப்பிக்கும், இல்லைன்னா எல்லாருமா போட வேண்டிதான் என்ன ஓடக்கார சொல்லிட்டான். அங்க ஒரு வயசான பெண் பிள்ளை இருந்தாலும் நம் பிள்ளை உலகாரியன், அவர் ரட்சிக்கப்பட்டால் உலகத்துக்கு வாழ்ச்சியே தவிர நான் இருந்து உலகத்துக்கு வாழ்ச்சி கிடையாது. என் அடுத்த நிமிஷம் நேரே நம்பிள்ள திருவடிகளை சரணம்னு சொல்லுண்டா குதிச்சுட்டா ஆத்தங்கரையிலே அவருடைய பிராணநாசம் அடைவதற்காக தேகம் அடிச்சுன்னு போயிடுறது. நல்ல வேளை தப்பித்து நம்பிள்ள கோட்டியார்கள் எல்லாரும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து விட்டா இறங்கி அவர் ஐயோ அந்த பெண் ஆற்றிலே அடித்து போயிருப்பளே, அவளை நாம ரட்சிக்க முடியாமல் போயிட்டேன்னு வருத்தத்தோட நிமிர்ந்து பார்க்க நடுவர் ஒரு திட்டு. அந்த திட்டுல அந்த பெண் நின்று கொண்டு, நம்மளையே நீ நம்ம பத்தி கவலைப்பட வேண்டாம், நாம ரட்சிக்கப்பட்டு ஜாகிரதையாக இருக்கோம் என்று சொல்லியிருக்கா. உடனே இவர் ஓடக்காரனை பார்த்து, அவர் ரட்சிக்கப்பட்டா நீ போய் அழைச்சிடுவான்னு சொல்ல இவன் போய் அழைத்து கொண்டு வந்தான். அவள் வந்து இவருடைய திருவடிகள் ஆசிரியத்து சொன்னாளா, இப்பொழுது பாரு அந்த திட்டு கிடையாதுன்னுட்டா. திட்டு பார்த்தா இவ வரச்செய்தேவன் அந்த திட்டை காணும். இந்த பெண்ணு திட்டு இருந்திருக்காள்னா உடனே சாதித்தாளா வந்தவள், அத்திட்டாக நம்பிள்ளையே நீரே இருந்தேன், நம்ம ரட்சித்துக் கொள்ள நீர் தான் இருந்தேன்னு ஆச்சாரியன் திருவடிகள் ரட்சகணும்னு ஒத்துண்டான்னா தானே அந்த திருவடிகள் ரட்சித்து கொடுக்காதா. ஆ நம்பிள்ள அந்த பெண்ணையும் ரட்சித்தாங்கிறது சரித்திரம். நம்பிள்ளையனுடைய திருமாளிகைக்கு அடுத்த திருமாளிகை வயது மூத்தவள் ஒருத்தி இருந்திருக்கிறாள். அந்த திருமாளிகையில ஒரு பகுதி இதோட சேர்த்தா வந்து சேர்ற அடியவர்கள்லாம் தங்கி இழைப்பாரி காலக்ஷேபம் பண்ணுவதற்கு வசதியா இருக்கும்ங்கிறதாலே நம்மளுடைய சிஷ்யர்கள்லாம் போய் அந்த பெண்ணு நிலத்துல கொஞ்சம் வீட்டுல ஒரு பகுதியை கொடுன்றிருக்கா. அவ கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டா. சரி நாங்க கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா, சமந்த நீரே போய் காணும் என்று நம்மளையே தூண்டிவிட்டா. நம்மளே அவளை அழைத்து கேட்டாரா, பெண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, ஒரு பகுதியை கொடுத்தா தேவையில்லைன்னு பிரார்த்தித்தார். இந்த பெண்ணு சொன்னாலும் நான் தரேன், ஆனா அதற்கு பதில் நீரும் நமக்கு வீட்டின் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டின் பகுதியை நான் கொடுக்கறேன், நீர் நமக்கு ஒரு வீட்டின் பகுதியை கொடுக்கணும் இருக்கார். எந்த வீட்டோட பகுதி? எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடுதான், அதுலயும் உங்கடத்துல நான் வந்து யாசிச்சிருக்கேன், நீர் என்ன என்னிடத்துல வீடு வேணும்னா, நான் இவ்வீட்டின் பகுதியை கேட்டோம் அல்லோம், பெருவீட்டின் ஒரு பகுதியை நமக்கு கொடுக்க வேண்டும், மோட்ச சாம்ராஜ்யத்துல ஒரு இடத்தை எனக்கு நீர் கொடுக்கும், அதுக்கப்புறம் நிச்சயமா என் வீட்டுல ஒரு பாகம் தரேன். மோட்ச சாம்ராஜ்யத்துல ஒரு இடத்தை இவ கேட்டா கொடுக்கதற்கு நாமாறு நினைக்க நாம் கொடுக்க வேண்டாம், நஞ்சியர் கொடுப்பர்னு பிரார்த்தித்தார். நஞ்சியர் பட்டர் இடத்துல விண்ணப்பித்தார், பட்டர் தானும் குரத்தாழ்வான் இடத்துல விண்ணப்பிக்கார், எம்பாறு குரத்தாழ்வான் ராமானுஜர் இடத்துல விண்ணப்பிக்கார். இப்படியே இந்த தொடர் செங்கிலி நேர போய் பெரிய பெருமானிடத்துல விண்ணப்பிக்க, சரி அந்த வீட்டை கொடு, நாமும் வீட்டின் ஒரு பகுதி இவளுக்கு கொடுப்போம் என்று பெரிய பெருமாள் சொல்ல அந்த செய்தி அப்படியே கீழே வந்தது. வந்த உடனே இந்த பெண்ணை பார்த்து தரையன் விட்டார். அப்பவானவ கொடுத்துருக்கணும் இல்லையா? அவ கேட்டாலாம், நாங்க சீவையிட்டவர்களை எல்லாம் நம்பறதில்லை, அதனால என்ன பண்ணோம்னா நீர் கிரயப்பத்திரை எழுதி கொடுக்கறதா இருந்தா இந்த வீட்டை நாம் கொடுப்போம்னு சொல்ல, உமக்கு பெருவீட்டிலே ஒரு பகுதி கொடுப்போம் என நம்பிள்ளை கிரயப்பத்திரமும் எழுதி கொடுத்து பிச்சை நாள் மூன்றாவது நாளிலே அவள் பரவசத்தை சேர்ந்தாள் என்கிற சரித்திரமும் ஆறாயிரப்படியில காட்டப்பட்டிருக்கு. மூணாவது நாள் என்னைக்கு இவர் கிரயப்பத்திரை எழுதி கொடுத்தாரோ அன்னைக்கே பெரிய பெருமாள் திருவுள்ளம் கொண்டு மூன்றாவது நாளை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டாங்கிறது சம்பிரதாயம். ஆ நம்பிள்ளை தன்னுடைய அடியவர்களுக்கு மோட்சத்தையும் கொடுப்பர், இவ்வீட்டையும் கொடுப்பர், அவ்வீட்டையும் கொடுப்பர், சிறந்த திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தையும் கொடுப்பருங்கிறது சம்பிரதாயம். அவர் அருளி செய்துதான் அற்புத வியாக்கியானமான ஈடு 36,000 படி. இந்த 36,000 படியே தான் உலகத்திலே நடையாட விட்டிருக்கார் சுவாமி. இந்த கீழே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரை பத்தி பார்த்தனமோ இல்லையோ, அந்த பட்டர் என்ன பண்ணாரா, அவ்வளவு அந்தரங்கமா சேர்ந்து விட்டார். நம்ம இடத்திலே சேர்ந்து போய் இவர் சொல்ற ஒன்னொன்னு எழுதுறார் எழுதுறார் எழுதுறார். எழுதி முடித்து கொண்டு போய் சுவாமி திருவடிகள்ல சமர்ப்பிச்சாராம். இந்த வாங்கி பார்த்தா மகாபாரத கணக்கிலே 1.5 லட்சம் கிரந்த கணக்கில் இருந்திருக்கு. மகாபாரதம்ங்கிறது சபாத லட்ச கிரந்தம்னு சொல்லுவா. 1.5 லட்ச கிரந்தம் எவ்வளவு பெருசா இருக்கு, சர்க்க சர்க்கமா போயிட்டே இருக்கு, பருவ பருவமா போயிட்டே இருக்கு, அவ்வளவு பெரிய கிரந்தம் மகாபாரதம். அதை பத்தி இன்னைக்கு என்ன சொல்லுவாள்னா, தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரத ரிஷப எதி ஹாஸ்தி தன்யத்ர என் நேஹாஸ்தி ந தத்வசித். இந்த மகாபாரதத்துல ஒண்ணு இல்லைன்னா அது உலகத்துல எந்த புஸ்தகத்தை தேடினாலும் கிடைக்காது, மத்த எந்த இடத்துல இல்லைனாலும் அத மகாபாரதத்தில் எடினா கிடைக்கும். இதான மகாபாரதத்துக்கு இருக்கிற ஏத்தம். அது 5வது வேதம்னு சொல்ற, சம்யங் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரமித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே. விஷ்ணுவே வியாசரூபத்தோடைய திருவுபதாரம் பண்ணி 5வது வேதமான பாரதத்தை பண்ணிருக்கான். அந்த பாரதம் 1.5 லட்ச கிரந்தம். அதே போல இத ஒரு பாரதம் ஆகிவிட்டார் இந்த நடுவில் திருவீதி பிள்ள பட்டம். நம்மள சாதித்த காலக்ஷேபத்தை அதை வாங்கி பார்த்தார். பார்த்தவர் என்ன பண்ணிட்டார் அடுத்த நிமிஷம்னா, இந்த புஸ்தகம் உலகத்திலே நடையாடினால் ஆச்சாரியன் சிஷ்யனிடத்துல காலக்ஷேபம் பண்றதே அச்சு போகும், இதுதான் உலகத்துல நடக்கும். அவ்வளவு விவரித்து இருந்துதான் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகம் மட்டும் கையில இருந்திருந்தா யாரும் ஐயோ இப்படி அர்த்தம் தெரியலையே அப்படி அர்த்தம் தெரியல, இந்த சொல் எப்படி இருக்குமோ அந்த சொல் எப்படி இருக்குமோ எந்த கவலையும் பட வேண்டியது கிடையாது. இந்த அரும்பதத்தை வச்சுன்னு வச்சுன்னு நூத்து நூத்து பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த சிஷ்யன் ஆச்சாரியனே இல்லாவிட்டாலும் நேர திருவாயனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு விடலாம். அந்த அளவுக்கு விவரித்து எழுதியிருக்கார் தான் நடுவில் திருவிழா பட்டர். இந்த பார்த்தவர் இது மட்டும் உலகத்தில இருந்து ஆச்சாரிய சிஷ்ய பாவமே கட்டுப்படும். அப்பொழுதே அத்தை கரையானுக்கு இரையாக்கினார்னு சரித்திரம். இன்னைக்கு அந்த புஸ்தகம் நல்ல வேலை இல்ல, நல்ல வேலை இல்ல இல்ல அந்த புஸ்தகம் இல்லாதபடியாலும் இன்னைக்கொண்ணு ஆச்சாரிய சிஷ்யன் பாவம் இருந்துடல, அதுவும் இல்லையன்னு வச்சுப்போம். அவர் பண்ணனது இது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு பண்ணார். நமக்கு இருக்கிற சாமர்த்தியம் சுவாமியார் இந்த புஸ்தகத்தையே வச்சிருந்தாலும் நாங்க ஆச்சாரிய சிஷ்ய பாவத்தை போற்றதா இல்ல. இப்படிதான் நாங்க வச்சிருக்கமே தவிர அந்த புஸ்தகம் இருக்கட்டும் இல்லாத போட்டோம். எந்த ஆச்சாரிய நடத்துல சிஷ்யன் நானும் போய் ஓராண் வழியாக ஒரு காலக்ஷேபத்தை பண்றானா? ஏதோ நாமா நாலு புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிறோம், அது வந்து வியாக்கியான புஸ்தகம் புரியறது இல்லையன்னு. எளிய தமிழிலே கிடைக்குமா? அடுத்த கேள்வி. எதை கேட்டாலும் ஆறு கேட்டாலும் நீ கேட்டுருவா. எங்க உபன்யாசம் முடிஞ்சு வெளியில போனோம்னா சாமி நீ கண்ணு சிறுத்தாம்பு எளிய தமிழ்ல இருக்கா, அமர்நாதிபரான் எளிய தமிழ்ல இருக்கா, இனிமோ எளிய தமிழையே பெற்று பேரிட்டு வளர்த்ததே நாம தாங்கிற போல எளிய தமிழ்ல இருக்கா, எளிய தமிழ்ல இருக்கானா? எதுக்கு எளிய தமிழ்ல இருக்கணும்? தமிழ்ங்கிறதுல ஒசந்த தமிழ் ஒண்ணு, எளிய தமிழ் ஒண்ணு, புரிந்த தமிழ் ஒண்ணு, புரியாத தமிழ் ஒண்ணு, எத்தனை சொல்ல முடியும்? சம்ஸ்கிருதம்னா பாஷை ஒண்ணுதான். எளிய சம்ஸ்கிருதம், வலிய சம்ஸ்கிருதம், மெலிய சம்ஸ்கிருதம், எத்தனை சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு இருக்க முடியும்? இருக்கிற ஒரு பாஷை. இந்த பூர்வாச்சாரிய வியாக்கியானத்தை நாலு தரம் சேவிச்சோன்னா அஞ்சாவது தரம் தானே புரிய போறது. ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் புஸ்தகத்தை பிரிச்சு வச்சிருந்து நீ சொல்லு நான் கேட்கிறோம்னு ஒரு வருஷம் கேட்டு பாக்கட்டும், அதுக்கப்புறம் இவன் சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தானே நாலாயிரமும் புரியா, நாலாயிரம் வியாக்கியான யாராவது காலக்ஷேபம் சொல்றாள் கிடையாது. திருவாய்மொழி தான் காலக்ஷேபம் சொல்றா. போனா பொறுது திருநெடுந்தாண்டவன் சொல்லுவா, போனா பொறுது கண்ணு சிறுத்தாம்பு சொல்லுவா. மத்த எதையும் ஒண்ணு காலக்ஷேப பிரக்கிரியில ஆறு வச்சிருக்கிறதா தெரியல. மத்த எல்லாத்தையும் புஸ்தகத்தை இவனா படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா சுவாமி அப்ப மட்டும் படிச்சு தெரிஞ்சா வருமானா? வரும். முதல்ல ஒரு ஆயிரத்து கேட்டுட்டானோ இல்லையோ, நான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிற கிரமம் வந்துடுத்துனா அதை எப்படி வாசிக்கணும்ங்கிற அழகை இவன் தெரிஞ்சுடுவான். அப்படி இல்லாம அதை எத்தனை தினம் வாசிச்சு பார்த்தாலும் இவன் தப்பாவே தான் அதுக்கு அர்த்தம் தோணுமே தவிர அதுக்கு சரியான அர்த்தம் புலப்படாது. அவர்கள் எழுதுறதுக்குன்னு ஒரு செயலி இருந்தது. பெரியவாச்சாரம்பள் வியாக்கியானம்னா அதுக்குன்னு ஒரு நடை இருக்கும். நம்பிள்ள வியாக்கியானம்னா அவர் காலக்ஷேபம் அதுக்குன்னு ஒரு நடை இருக்கும். பிள்ளான்னா அவருக்குன்னு நடை இருக்கும். இந்த பிள்ளான் வியாக்கியானத்துல சம்ஸ்கிருத பிரச்சுரமா இருக்கும். வேணும்னு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். வெறும் தமிழ்ல வியாக்கியானம் பண்ணிருக்காரா இல்ல சம்ஸ்கிருதத்துல வெறும் தமிழ் லிபியில எழுதிட்டு போட்டாளா? இப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அந்த வியாக்கியானம். ஏன்னா அது சுருக்கமான வியாக்கியானம் இல்லையா? சுருக்க சுருக்க சம்ஸ்கிருத சொல்ல போட்டா தான் ஒரு சல்லுக்கு 40 அர்த்தம் கிடைக்கும். அதனாலதான் சுருக்கமா எழுத வேண்டிய வியாக்கியானத்திலே சம்ஸ்கிருத பிரச்சுரமா அவர் எழுதியிருக்காரு. யாராருது என்னென்ன இன்னைக்கு மகாச்சாரியர்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்துல இருந்திருக்கா? எந்த பாசுரத்தையும் 24,000 படி 36,000 படி எல்லாம் எழுதாமல் எங்கிருந்தோ ஒரு சொற்றடர் எடுத்து இந்த 5-6 வரி யார் சொன்னதுன்னு கேட்டா சரியா சொல்லிடுவோம். 6-7 பேர் வியாக்கியானத்துக்குள்ளே இது இன்னாருடைய வியாக்கியானம் அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஆனா யார் வியாக்கியானம் அவ சொல்ல தெரிஞ்சு வச்சிருந்தா. காரணம் அதுலேயே ஊற்றத்தோட பார்த்து 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 தானே கொண்டிருக்கா. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு இருக்கிற பாவம் உலகத்துல பட்டு போக கூடாதுங்கிறதுக்காகவே இந்த 1.5 லட்சம் கிரந்தத்தோட இருந்ததே கரையானுக்கு இரையாக்கினார். நல்ல வேளையாக வடக்கு திருவீதி பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை தானும் நம்பளினுடைய காலக்ஷேபத்தை பட்டோல கொண்டு இந்த 1.5 லட்சம் கிரந்தம் போலவும் அல்லாமல் 6,000 படி 9,000 படி போலவும் அல்லாமல் இடைப்பட்டதாக 36,000 படியாக ஏற்படுத்தினார். அத்த கொண்டு வந்து தானே சமர்ப்பித்தார். அன்னிருந்துதான் இந்த ஈடுங்கிறது உலகத்திலே பிரவர்த்தனம் பண்ணப்பட்டது. ஈடு எப்படி உலகத்துல வந்திருக்குன்னா நேர நம்மள எடுத்து அதையும் யாரிடத்திலையும் கொடுத்துள்ள அதை மறைச்சு விட்டார். எத்தனையோ ஆண்டு காலம் இந்த ஈடுங்கிறது உலகத்துல வெளியில வராமலே இருக்க கடைசியில அத்தையும் வெளியில கொண்டவன் தேவ பெருமாள் தான். அவருடைய அனுகிரகத்தாலதான் இந்த ஈடே உலகத்திலே பிரவர்த்தனம் அடைந்ததான். நேத்தி பாசுரமா இருக்கும்போது இல்லையோ, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே துயலழாயின் ஆண்டாருடைய பாசுரம். ஊற்றமுடையாயின வியாக்கியாத்தா என்ன சொல்றாருன்னா, ஊற்றமுடையவன் வேதத்தாலே ஊத்தத்தோட சொல்லப்பட்டவன். பெரியாய் எவ்வளவு வேதம் சொன்னாலும் இவ்வளவுன்னு சொல்லி முடிக்க முடியாது, அத்தால சொல்ல முடியாத பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சொல்றே. அவ்வளவு பெரியவனா இருந்தாலும் நாமும் கண்காணும்படி உலகத்திலே சேவை சாதிக்கிறவன் சுலபன் என்ன இந்த மூணுத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். ஆனா பெரிய ரசிகர் ஒருத்தர் அழகா தெரிவித்தார், ஊற்றமுடையாய் பெரியாய் நீங்க வேதமும் இல்ல சமதி கம்பத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஊற்றமுடையாய்னா அது தெரியுமா? சம்பிரதாய ரட்சணத்திலே ஊற்றமுடையாய் தேவாதிராஜன். தேவாதிராஜன் சம்பிரதாய ரட்சணத்துல அவ்வளவு ஊத்தம் இந்த ஈட்ட எடுத்து கொடுத்ததே அவன் தான். இந்த யஜ்ஞமூர்த்தியை ஜெயிக்க செய்த சித்தித்திரயத்திலிருந்து அர்த்தத்தை கொடுத்ததே அவன் தான். திருக்கச்சி நம்பிகள் ஆறுவார்த்து சொன்னதே அவன் தான். ஆ சம்பிரதாயத்துல ரட்சிக்கிறதுல தேவப்பெருமாள் எவ்வளவு ஊத்தம், ஊச்சமுடையாய் தேவப்பெருமாள். அடுத்து பெரியாய்னா ஆமா அந்த தெய்வம் ஒண்ணுதான் அகமேவ பரந்தத்துவம்னு சொல்லிடுது, அதுதானே பெரியாய். தானே பெரியவன் பகவானே சொல்லிக்கலையா? பெரியாய் உலகின் தோற்றமாய் நின்று சுடரேனா, வாஸ்தவன் தான் பெரியவன்கிறது உலகத்திலே காட்டும்படி கண்டவாத்தால் தனதே உலகன நின்னான்னு நிக்கிறது அந்த தெய்வம் தான். அதை பார்த்தாலே தெரிஞ்சுடும் பெரியவன். அது வாயத்திறந்து வேற அகமேவ பரந்தத்துவம் சொல்லுட்டான். அவன் சம்பிரதாய பரிரட்சணத்திலே ஊற்றமுடையவனும் கூட. இந்த மூணே வச்சிருந்து தேவ பெருமாளே தான் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமான சுடரேன்னு ரசிகர்கள்லாம் அர்த்தத்தை காட்டுவர்களாம். அந்த தேவ பெருமாள் தான் மறுபடியும் வந்து ஈட்டை உலகத்திலே பிரவர்த்தனம் பண்ணிவித்தான்ங்கிறது சரித்திரம். ஆக நம்பிள்ளை நம்பிள்ளையனுடைய ஆச்சாரத்தனான நஞ்சியர், நஞ்சிய நம்பிள்ளை, நஞ்சிய நம்பிள்ளைன்னா சேர்த்து சேர்த்து வாயிலேயே வரும். நஞ்சிய நம்பிள்ளைனா சேர்த்து சொல்லச்சேவே, நஞ்சியன்னா நம்பிள்ளை வந்துடும், நம்பிள்ளைனா நஞ்சியன் வந்துடும். அவ்வளவு நெருங்கின தொடர்பு ஆச்சாரிய சிஷ்யன் ரெண்டு பேருக்கு இருந்திருக்கு. இந்த தொடர்புடைய நஞ்சியருடைய திருவடிகளும் வாழி 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 என்று சொல்லி, ஆச்சாரியனுக்கே சச்சிஷ்யனான நம்பிள்ளையனுடைய திருவடி தாவர்களும் வாழி 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 என்று சொல்லி, இவர்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு வியாக்கியானம் பண்ணி இருக்காமல் போனால், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணலேன்னா ஆறு சிலபரா தெரிந்து உரைக்கவல்ல குரு ஆறு இருக்க போறது கிடையாது. இக்காலத்துல அந்த குரு ஒரு நாளும் இருந்திருக்க மாட்டான். அவர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களுக்கும் பல்லாண்டு பாடி மேலே பெரியவாச்சான் பிள்ளையனுடைய வைபவம் என்ன, இவர்களிடத்திலேயே சொல்ல விட்டு போன வைபவம் என்ன, எல்லாவற்றையும் நாளை சாயங்காலம் இந்த கோட்டியில விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது அமைகிறேன்.